நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்ம வாழ்க்கையில எந்தெந்த நேரங்களிலே எந்த நியமத்துக்களை செய்ய வேண்டுமோ அவ்வப்பதுள்ள நேரங்களிலே அத்துணை நியமத்துக்களையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன நியமத்து வந்தாலும் சரிதான், அந்த நியமத்து பாக்கியத்தோடு மாத்திரம் நின்று விடுவது அல்ல. அல்லாஹ் அதனை சோதனையின் அமைப்பிலேயும் எங்களுக்கு தருவார். நியமத்து கிடைத்து விட்டது என்பதற்காக வேண்டி நம்ம எல்லாம் ரொம்ப ஆடம்பரமான முறையில் நடப்பது, நியமத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்பதற்காக வேண்டி நாம் கவலைப்படுவது, குறை சொல்லுவதற்காக வேண்டி அல்ல. குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்லுகிறது, வனபுலுக்கும் பிஷர்ரி வல் கைர், உங்களுக்கு நாம் அல்லாஹுடைய அருளை கொடுத்தும் சோதிப்போம், அதே சில நேரங்களில் எடுத்தும் சோதிப்போம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம், அதே நேரத்தில் குடும்ப உறவாக இருக்கலாம், வேற வழியில எந்த நியமத்தா இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நியமத்தை தந்தும் சோதிப்போம், எப்படி நடந்து கொள்கிறீர் என்று சொல்லி அதே நேரத்தில் அந்த நியமத்துக்களை என்ன செய்வோம், எடுத்தும் சோதிப்போம் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. சில மேலைகளிலே நாம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே சில விடயங்கள் தவறிவிட்டது, நம்மளை விட்டும் தவறி போய்விட்டார்களே, இதுவும் ஒரு நியமத்தா, அல்லாஹ் செய்த ஒரு அருளா என்று கூட நாங்கள் நினைக்கலாம். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே நபிவிலே இருக்கின்ற பொழுது அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நபிகள் நகரத்திலே கொண்டு வருவார்கள், துஆவுக்காக வேண்டி கொண்டு வருவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை பெறுவதற்காக வருவார்கள். அந்த அமைப்பிலே ஒரு தந்தையும் மகனும் அங்கே வருகிறார். பிள்ளை சிறிய பிள்ளையாக இருந்ததுனால நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை மடியில் வைத்து அவர்களுக்கு தீன்பண்டங்கள் வாங்கி கொடுப்பார்கள், அவர்களோடு சிரித்து மாறுவார்கள். இதையெல்லாம் தந்தையாரு பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பார்கள். சில நாட்களாக தந்தையுமே காணவில்லை, மகனையும் காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நோட்டமிட்டவாறு சொன்னார்கள், சஹாபாக்களே நம்முடைய இடத்துக்கு ஒரு தந்தையும் மகனும் வருவாங்க, இந்த நாளா ரெண்டு பேரையுமே காணமே என்ன என்று கேட்டாங்க. யார சொல்லலாம், அந்த பிள்ளைக்கு திடீரென ஏற்பட்ட நோயின் காரணமாக அந்த பிள்ளை திடீரென வஃபாத் ஆகிவிட்டது, அந்த வஃபாத்துடைய தன்மையின் காரணமாக அந்த தந்தையார் இங்கே வராமல் இருக்கிற காரணம் நீங்க அந்த பிள்ளையோட காட்டின இறக்கம், நடந்து கொண்ட முறை அந்த மனசுடைய அந்த மனிதனுடைய மனசில் ரொம்ப துக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி அவர் வராமல் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அருமை மிக்க சகாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அவருடைய வீட்டுக்கு போனாங்க, சொன்னாங்க உங்களோட குழந்தை வஃபாத்தார சம்பவம் எனக்கு இப்பதான் தெரியும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரெண்டு விதமான ரஹ்மத்துக்களை வைத்திருக்கிறான். நீங்கள் நாடினால் நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறேன், இது மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும். இரண்டாவது பாக்கியம் என்ன என்று சொன்னால், மரண நாளையில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் சூரியனை நேருடைய வச்சிருவான். அந்த சூரியனுடைய சுடர் ஒளி எங்களை எல்லாம் பட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கும். வியர்வை வெள்ளமாக செல்லக்கூடிய நேரங்களில் நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்றார்களே இந்த பாதகர்கள், இந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கையில தண்ணி கூட வருவாங்க, பாத்திரத்தோட வருவாங்க. இடையில வருகின்ற பொழுது சிலர் கேட்பாங்க, ரொம்ப தாகமா இருக்கு, இந்த தண்ணியை கொஞ்சம் தாரீங்களா குடிக்கிறதுக்கு. அவங்க கேட்பாங்க, நீங்க எங்கட தாயா தந்தையா, அது இல்லையே அப்படி இல்லையே, எங்களை தாய் தந்தையை தேடி போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் தேடிக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த தாயையும் தந்தையும் கண்ட உடனே இந்த குடிங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் ஒரு குளுமையான இடத்துல இருக்கிறோம், ஒரு சுகமான இடத்துல இருக்கிறோம், நீங்கள எங்களோட வாரீங்களா என்று சொல்லி அன்பாக அழைப்பார்கள். இந்த பாக்கியம் வேணுமா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அருமையான சஹாபியார் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் குழந்தை என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு சென்றது ரொம்ப கவலைதான், தாங்க முடியாத கவலைதான். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த பிரிவை மறுமையில எனக்கு நியமத்தாக வைத்திருக்கிறானே, அதை நினைத்து நான் ஆறுதல் அடைகிறேன் என்று சொன்னார்கள் அந்த அருமையான சஹாபியார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் கிருபையினால நம்மளுக்கு எல்லாம் எவ்வப்போது எந்த நியமத்துக்களை செய்ய வேண்டுமோ அதை அவ்வளவு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் நியமத்தை பெற்று அல்லாஹ் தந்த அது பொருளாதாரமோ குடும்ப விஷயமோ வாலிபமோ அறிவோ பட்டமோ பதவியோ எதுவாக இருந்தாலும் அந்த நியமத்துக்களை பெற்று அதற்குரிய நன்றிகளையும் கடமைகளையும் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட விளைவுகளை குர்ஆன் வழி நெடுகிலும் வரலாறு ரீதியாக எங்களுக்கு ஒரு சிறந்த படிப்பினையா சொல்லிக் கொண்டே இருக்கிறது. குர்ஆனிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன் ஜன்னதானி அன் யமீனின் வஷிமால். யமன் நாட்டில சபா நாடு என்று சொல்லி ஒரு நாடு இருக்கு, ஒரு இடம் இருக்கு, ஒரு ஊர். கிட்டத்தட்ட அந்த ஊர் இயற்கையாகவே சிறப்பான ஒரு ஊர் தான். சில ஊர்களில ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால இயற்கையாகவே சில சிறப்புகளை வச்சிருக்கிறான். பாருங்க, சுவரிலேயே எடுத்துக்கொண்டா, மலை நாடுகளை எடுத்துக்கொண்டா குழுமை இருக்கும், அது இயற்கையான குழுமை தான், யாருமே அங்கு கொற்றவும் கிடையாது. கடல் நீரில் உப்பு தண்ணியா, தண்ணி உப்பா தான் இருக்கும், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதற்குரிய வழி அது பெற்றிருக்கிறான். ஆகவே இந்த சபாவாசிகளுக்கு இரண்டு தோட்டங்கள் இருந்தன, அந்த ஊரை கணக்கரிக்கின்ற தோட்டம். ரெண்டு தோட்டத்திலும் அல்லாஹ் கிருபையினால் அந்த ரொம்ப பன மரங்கள் இருந்துச்சு. பசி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, பட்டினி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அல்லாஹ் கிருபையினால அந்த மரங்களையோ பழங்களையோ அரிக்கின்ற வண்டுகளோ பூச்சிக்களோ கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த மரங்களுக்கு யாரும் போய் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குரிய இயற்கையான வழியையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால அங்க வச்சிருக்கிறான். இப்படியெல்லாம் ஒரு பாரிய நேமத்துக்களை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு செய்துவிட்டு என்ன சொல்றான், வஷ்குரு லஹ் பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்பன் கபூர். இந்த தந்த நன்றிக்கு அல்லாஹ்க்கு நன்றி செய்யுங்க, நன்றி செய்யுங்க. அல்லாஹ் அழகான ஒரு நேமத்தை தந்திருக்கிறான். சில நேரங்களில் பாபம் செய்தா கையெண்ணுங்க, அல்லா கூட பொறுப்பான், இஸ்துக்கு பார் செய்ய என்றெல்லாம் ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால சொல்லி வைத்திருந்தான். ஆனால் அந்த மக்கள் காலம் போக போக அல்லாஹ்வுடைய நன்றிகளை மறந்தார்கள், தான் தோண்டித்தனமாக நடந்தார்கள், அல்லாஹ்வுடைய நேமத்துக்களை துரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால வாரலவ் வாரிசல்லா அலைஹிம் சைலல் அரிப், அங்க இருக்கின்ற அரிப் என்ற அணை கட்டிருக்கே அது அப்படியே உடைப்படுத்திட்டு திடீரென உடைஞ்சு போச்சு. அந்த அணைக்கட்டுடைய காப்பரிக்கலிய சுவரு, அது பெரிய பெரிய எலிகள் வந்து தோண்ட ஆரம்பிச்சுது. சில தண்டனைகள் சின்ன சின்ன விடயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அவருடைய காலத்தில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால சோதனையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. தலையில உள்ள பேனை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், சாதாரணமாக தவளையை கொண்டு சோதித்தான். ஒரு தவளையை அடித்துக் கொண்டால் எத்தனையோ தவளைகள் உருவாகிவிடும். இப்படியெல்லாம் ஃபிரௌனுடைய காலத்தில் ஏற்பட்ட தண்டனையை பற்றி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. ஆகவே இந்த எலிகளை வைத்து அந்த ஆணை அந்த அணைக்கட்டுடைய சுவர்களை உடைக்கச் செய்து ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால அந்த அந்த அணைக்கட்டுடைய நீரெல்லாம் தோட்டத்துக்கு வந்து அந்த தோட்டம் முட்டாகவே அழிஞ்சு விட்டது. ஆங்காங்க பார்த்தா ரெண்டு ஒரு மரம் தான் இருக்கு. ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அல்லாஹ் தந்த நேமத்துக்களை, நம்முடைய வாழ்க்கையிலே தந்த சிறப்புகளை நாம் தாண்டோண்டித்தனமாக அல்லாஹ்வுக்கு விரோதமாக பாவிக்கின்ற பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் இது என்பதை குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்கிறது. நபியே நாயகமே, என்ற ஒரு மனிதனுடைய வரலாற உங்களோட பிள்ளை எங்களோட உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க. இந்த பலாமு பாவுரா யாரு தெரியுமா, அவர் பெரிய மகானங்க. எந்த அளவுக்கு சொன்னா அந்த ஊர்ல உள்ளவரெல்லாம் போய் சொல்லுவாங்க, பெரிய பெரிய எங்களுக்கு இப்படியான வாழ்க்கையில சில சிக்கல் இருக்குது, கரத்தில் இருக்கு, வியாபாரத்துல பிரச்சனை இருக்குது, நீங்க என்ன செய்ய எங்களுக்காக வேண்டி துவா கேளுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு மதிக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த பலாபுமின் பாவுரா. காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹுடைய நேமத்தை மறக்க ஆரம்பித்தார், நபிமார்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பித்தார். குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு முத்தின உடனே என்ன செய்யணும்னா தன்னுடைய சட்டை அப்படியே கலட்டி வச்சிடும். நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு வெள்ளை துணி மாதிரி எப்படி செய்யும், ஒரு வெள்ளை உர மாதிரி வழிய வந்துடும். இது மாதிரி ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால அந்த பலாபின பாவுராவுடைய அந்த நேமத்தை அவ்வளவுமே கலட்டி போட்டான். ஷைத்தானுடைய தொடர்ல இருந்தாரு, ஆனா வழிகட்ட கூட்டத்தில் ஆகிவிட்டார் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக்வத்தால சிறப்புமிக்க குர்ஆன் மூலமாக தெளிவான முறையில் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் நேமத்துக்கு நான் சொன்னது இல்லையா, வனபுலுக்கும் பில் ஹைரி வைஷர், அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மகத்துவமான நேமத்துக்களில் ஒரு நேமத்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலங்கள், நேரங்கள், வருடங்கள். அல்லாஹ் மக்களுக்கு ரெண்டு நேமத்துக்களை சிறப்பாக கொடுத்திருக்கிறான். ஒன்று ஓய்வான காலங்கள், விடுமுறையான காலங்கள், ஓய்வான நேரங்கள். அதே மாதிரி சரீர சௌக்கியம் அளிக்கக்கூடிய நிலைமை. இந்த ரெண்டையும் பாவிப்பதில், இந்த ரெண்டுடைய விஷயத்திலும் அதிகமான மக்கள் நஷ்டமடைந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். அவ்வாறு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஓய்வு நேரமாக இருக்கட்டும், ஓய்வு நாளாக இருக்கட்டும், ஓய்வான நேரமாக இருக்கட்டும், சரீர சௌக்கியமாக வாழுகிறோமே, இவைகள் எல்லாம் என்ன அல்லாஹுடைய மாபெரிய நியமன் என்று சொன்ன குர்ஆனில் நிறைய பாருங்க. வல் அஸ்ரி வல் துஹா, காலத்தின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக. ஏன் அல்லாஹ் இப்படி குறிப்பிடறான் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலும் ஆணித்தரமான பாக்கியங்களை அல்லாஹ் வச்சிருக்கான். அதனாலதான் இப்ப சிந்திங்க பேருக்காக வேண்டித்தான் அந்த காலத்தின் மீது சத்தியம் பண்ணி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நன்னடியார்களே, ஆனால் கால சூழலை இன்னைக்கு எந்த அளவுக்கு மாற்றிட்டு சொன்னா, நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுவதற்கு பதிலாக, நம்முடைய ஈமான் இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு பதிலாக பிறருடைய கலாச்சாரங்களை முன்மாதிரியாக கொண்டு அதிலேயே நம்முடைய காலத்தை செலவழிக்கக்கூடிய கொஞ்சம் கவலையான நிலைமை வந்துச்சு. 2025 வருடத்தோட ஜனவரி மாதம் நம்ம அதிகமான பேரை பார்த்தா அந்த ஜனவரி மாதத்தை கொண்டாடணும், அந்த முதல் வாரத்தை சிறப்பாக்கணும், அந்த வருஷமெல்லாம் நல்லா இருக்கணும். என்னைக்காவது என்ன செய்யறது? நிறைய பேரு ஹோட்டல்ல ரூம்ல புக் பண்ணி, அங்க புக் பண்ணி, இங்க புக் பண்ணி லீவு காலத்தை அப்ப கழிக்க பாக்கிறது. இப்படியான சூழ்நிலையிலே உண்ட சிந்திங்க, இந்த ஜனவரி மாசத்தை கொண்டாடுறதோ, இந்த மாற்று மாதத்தவருடைய அவங்க அவங்களே கலாச்சாரத்தை செய்யணுங்க, எங்களுக்கு அதுல தலை போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நாங்கள் கொண்டாட முடியும்? இந்த ஜனவரி மாசம் என்பது, பிப்ரவரி மாசம் என்பது நம்முடைய கணக்கல்ல, அது ஈசவி கணக்கு. அதாவது கிறிஸ்தவருடைய இயேசு கிறிஸ்துவை சிறப்பாக வைத்து செய்யக்கூடிய நிலைமை. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார், யா ஈசா அந்த குல்த லின்நாஸ் இத்தகதூனி வ உம்மிய இலாஹைன மின் தூனில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் நீங்களும் உங்களுடைய தந்தை தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ரெண்டு நாயனாக, ரெண்டு இறைவனாக வணங்குமாறு நீங்க சொன்னீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இயேசு மேரி என்று சொல்லி அவங்க வச்சிருக்கிறாங்களா இல்லையா? எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேரையும் என்ன செய்ய, நீங்க ரெண்டு பேர் ரெண்டு இறைவனா இருக்குமாறு நீங்க சொன்னீங்களா என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபலம்மா தவஃபைதலி குந்த அந்த ரகீப் அலைஹிம். யா அல்லாஹ், உலகத்தை விட்டு நான் மறைந்ததுக்கு பின்னால அந்த மக்கள் எப்படி கொண்டாடினாங்க, என்னுடைய விஷயத்தில் என்ன கலாச்சாரத்தை பின்பற்றினாங்க என்பது பற்றி எனக்கு தெரியாது, நீயே அனைத்தும் அறிந்தவர் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிறாங்க. அவ்வாறு என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஏதாவது இறைவனுடைய குமரன் மகன் என்று சொல்லி உயர்ந்த நிலைமையிலே இறைவனுடைய தத்தத்திலே வைத்து பேசுகின்ற அந்த மக்களுடைய கலாச்சாரம் எங்களுக்கு தேவையா? நாங்கள் அதை கொண்டாடலாமா? அதற்காக பணம் செலவழிப்பது பொருத்தமா என்பதை இந்த நல்ல நிறுத்தினை சொல்லி வைக்கிறேன். சில பேரு ஜீவ அழைப்ப வரும், அதற்காக வேண்டியே பணம் சேர்ப்பாங்க, அதற்காக வேண்டிய ஏற்கனவே ஹோட்டல்லாம் புக் பண்ணி வச்சிடறாங்க. இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நம்ம பின்னால பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க, உலகத்தில பிறந்து அடுத்த நிமிஷம் பேசின சில நபர்கள், சில பிள்ளைகளில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறப்புமிக்க ஒருவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தப்பாக பத்துக்காங்களே என்று சொல்லி அந்த அவருடைய வீட்டார்கள் அந்த ஊருக்காரெல்லாம் வந்துட்டாங்க. வாசாரத்து இளையா மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் காட்டினாங்க, அந்த குழந்தையோடு பேசுங்க என்று சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கின்ற, பாலுகளா இருக்கின்ற பொழுது பேசினார், கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை, நான் குமரன் அல்ல, அல்லாட இறைவன் அல்ல, அல்லாஹுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாபை, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான், தொழும்படியும் என் பொருளாதாரத்திலே ஜகாத்து கொடுக்கும்படியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி அந்த பாலகனா இருக்கிற சமயத்திலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், உலகத்தில் வந்த இந்த நபியும் சொல்லல்ல, நாங்கள் எல்லாம் இறைவனுடைய மகன் என்று சொல்லி இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லல. நாங்கள் எல்லாம் ஓதுறம் தானே, கொழு அல்லாஹ் சுரத்து ஓதுறம், சுரத்தில் அல்லாஹ் சமது லெம் எழுது வலம் யூரன், அல்லாஹ் அனைத்தை விட்டு தேவையற்றவன், அவளுக்கு பாப்பாவுமா இல்ல, குடும்ப மனைவி மக்கள் இல்ல, ஓதுறமா இல்லையா, வாயால ஓதிட்டு அதுக்கு மாற்றமான கலாச்சாரத்துக்காக வேண்டி நம்ம எல்லாம் பணத்தையும் நேரத்தையும் செலவழித்தால் நம்முடைய நிலைமை எப்படி அமையும் என்பதை சற்று நேரம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நன்றியார்களே, அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நூலகம் லேண்டரரி, அதுக்கெல்லாம் பொறுப்பா இருந்தவர் தான் ஜோன் ஜெப்ரைல் என்று சொல்லி ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவ நபர். அந்த மக்கள் அவருக்கு அந்த அந்த பணிப்பாளருக்கு அமெரிக்காவுடைய மத்திய அரசு கால் பண்ணுது. என்ன சொல்லுது, அமெரிக்காவுடைய மத்திய அரசு கட்டளை இருக்கிறது, உடைய லைப்ரரியில இஸ்லாமிய புஸ்தகங்கள், குரான், குரானோடு உறம்பிய தஃப்ஸீர்கள், விரிவுரைகள் எது இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி பின்னுக்கு போடுங்க, மட்டத்தில் கடைசியில கொண்டு போடுங்க, மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது. இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள தஃப்ஸீரோ, குரானுடைய விளக்கங்களோ, ஹதீஸுடைய விளக்கங்களோ எதுவுமே முன்னுக்கு வைக்காதீங்க, பின்னே கொண்டு வேண்டு சொல்லி வைப்பாயாச்சு. இவரும் கொண்டு வெளிய வச்சிட்டாரு. பின்னாடி இவர் யோசிக்கிறாரு, உலகத்தில் எத்தனை மதவாதி தோண்டினாங்க, எத்தனை புரட்சிக்காராக்கள் எல்லாம் புத்தகம் எழுதினாங்க, ஒருவருடைய புத்தகத்தையும் மூலையில கொண்டு போடும்படி அந்த அரசாங்கம் சொல்லல, மறைவாக வைக்கும்படி சொல்லல. இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கம் சொந்த அந்த அருள்மறையான குர்ஆனுடைய விளக்கத்தை மாத்திரம் ஏன் இந்த அரசாங்கம் மூலையிலே போடும்படி சொல்லுகிறது, மக்களுடைய கண்ணுக்கு படாமல் வைக்கும்படி சொல்லுகிறது என்று நினைத்தார். குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார். குர்ஆன் என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு நாளும் தஃப்ஸீர படிக்க ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய கிருபை நாட்கள் செல்ல செல்ல உள்ளத்திலே வழங்கி போச்சு. உண்மையான நிம்மதியான வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை, நாம பின்பற்ற கலாச்சாரத்தில இல்ல, நாம பின்பற்ற மதத்தில இல்ல, இங்கே சிறப்பாக கூறப்படுகிறது என்று உறுதி கொண்டார். அந்த அதிலே இருந்து வருகின்ற பொழுது இப்ராஹிம் அகமது என்ற பெயரோட வலியவார், இப்ராஹிம் அகமது என்ற பெயரோட அவர் வலியவாரர். 1980 ஒரு பிறவில பொப்பிசை பாடல், ரொம்ப பாடல் நம்பர் நம்ம எல்லாம் மறந்திருக்கலாம். பணத்தில பணக்காரன் என்று சொல்றதை விட பணத்தில மிதந்தவர் என்று சொல்லலாம். அக்காலத்தில் உள்ள அந்த காலத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் கூட அவரை சந்திப்பதாக இருந்தால் அவரிடத்தில் அனுமதி பெற வேண்டிய ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு திடீரென சோமிலா போச்சு. என்ன செஞ்சா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கியாச்சு. சில காலங்கள் இருந்துகிட்டு இருக்கிறார். இவரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய சகோதரர் குர்ஆன் தஃப்ஸீரோட போறாரு, குர்ஆன் விளக்க புத்தகத்தோட போறாரு. தந்திக்கு போய் பேசிக்கிட்டு சொன்னாரு, நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, இதை வாசிங்க, கொஞ்சம் ஆறுதலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த கட்சியின் இந்த பொப்பிச பாட இருக்கிறாரு, இவர் படிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ரெண்டு நாள் போயாச்சு. இப்ப நல்ல அழகான முறையில ஈமானுடைய குவத்து மனசுல வந்துருச்சு, சிலாத்துடைய விளக்கம் வந்துருச்சு. என்ன செஞ்சாரு, அந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவின அந்த நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருக்கு உடல்ல நல்ல சோமம் கிடைச்சிருக்குதான், இருந்தாலும் இந்த குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி சில காலங்கள் தங்குவதற்கு பணத்தை கட்டி அந்த மருத்துவமனையிலே பல காலங்கள் தங்கினார். தங்கி படித்தார். கடைசியா அல்லாஹுடைய கிருபையினால் யூசுப் இஸ்லாம் என்ற பெயரோட வெளியவாரார். சில பேர் நிருபர்கள் கேட்கிறாங்க, ஊடகங்கள் கேட்கிறாங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, திடீரென மனம் மாறி இஸ்லாத்துல வந்துட்டீங்களே என்று கேட்ட பொழுது என்ன சொன்னாரு தெரியுமா, நான் ஆரம்பத்தில் நரகத்தில் இருந்தேன், நரக வாழ்க்கை, நிம்மதியே கிடையாது, நல்ல வாழ்க்கை கிடையாது, இப்பொழுது நான் சுவர்க்கத்துக்கு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் அந்த அருமையான மகனார். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒன்றை சிந்திக்க வேண்டும், நீங்க நினைக்காதீங்க இஸ்லாம் அதாவது சடங்கு சம்பிரதாயம் மட்டுமுள்ளதுங்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, சாதாரணமாக நம்மளுக்கு உலகத்தின் ஊர் உலகத்துக்கெல்லாம் ஒரு உதவி செய்யறாரு, சேவை செய்யறாரு வச்சுக்கிடுங்க, ஒருவர அவரை பற்றி அவருடைய எதிரிடத்துல போனா ஒன்றும் தேவையில்லை, ஒன்னு பேசாட்டையும் அவரா என்று வினாக்குறி வச்சு சந்தேகத்தை படுத்துவோம், அது எதிரியுடைய வளமல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல எதிரிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போற்றிட வரலாறு இருக்கிறது. அந்த காலத்துல அபூஜஹிலும் அபூஜஹிலோட சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த பாட மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற குர்ஆனை கேட்காதீங்க, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல் கௌஃபி, அந்த குர்ஆனை கேட்காதீங்க, நீங்க சீரழிஞ்சு போவீங்க, நாசமாகிறீங்க என்னெல்லாம் பகல் நேரங்கள் அச்சுறுத்துவாங்க. ஆனா இரவு நேரம் ஆகினோட சொல்லல்லா வலயத்துல வீட்டில ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது இருளான நேரம் இல்லையா, அபூ ஜஹில் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாம, ஒருவருக்கு ஒருவர் தெரியாம ரகசியமா கேட்டுக்கிட்டிருக்காங்க. இப்படி கேட்டு வெளியே வருகின்ற சமயத்துல ஒரு நாள் அஹலத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இஸ்லாத்துல வந்துட்டாங்க, அவரும் அபூ ஜஹில் சந்திக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அஹலத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, குரைசி தலைவரே முகம்மத பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அபூ ஜஹில் சொல்லுகிறார், மா கலப முஹம்மதுன் கத்து, ஒரு நாளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லவே மாட்டார். இது யார் சொன்னது? முஹம்மதுடைய கழுத்தை கொண்டு வந்தா, தலையை கொண்டு வந்தா, கோடிக்கணக்கான ரூபா பொறுமதி உள்ள ஒட்டகம் தருவேன் என்று சொல்லி கட்டளை போட்டான அபூ ஜஹில். அந்த அபூ ஜஹில் சொல்லுகிறார், மா கதப முஹம்மதுன் கத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். இதுல இருந்து விளங்கிக்கிடுங்க, நம்ம அருமையான மார்க்கம் எவ்வளவு சிறப்புள்ளது. இப்படியான சிறப்பு மிக்க மார்க்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு நம்ம ஏனங்க பிற மராச்சார் கலாச்சாரத்தில் ஈடுபட்டு நம்ம நிலைமத்தை இழக்க செய்ய வேண்டும் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சில நேரங்களில் யோசிப்பாங்க, என்ன செய்யற, நாங்க உழைச்சி எங்கட பணம், நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம், நீவுனால கொஞ்சம் ஜொலியா கொண்டாடணும் இல்லையா, என்னதான் இருக்கிற என்று கூட அங்க நினைக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான இப்படி கொண்டாட்டங்கள்ல நடைபெறக்கூடிய சில விபரீதங்கள் நிறைய இருக்கு. அது ஒன்று என்ன தெரியுமா, ஜினாவுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் கேள்விப்பட்டு சில இடங்கள்ல ஒரு பில்டிங் கட்டியால பனிமறையு வச்சிருக்கிறாங்க, ஜனவரி மாசம் பனி பெய்யும், அது மாதிரி செட் பண்ணி வச்சு அதுக்குள்ள ஆண்களும் பெண்களும் அரைக்குறை ஆடையோடு உள்ளுக்குள்ள டான்ஸ் ஆடுதான். இன்றைக்கே வந்துட்டேங்க, எப்படி ஒரு ஆணும் பெண்ணு யாரா யாரோட போகலாம் என்ற அளவுக்கெல்லாம் கதை பரப்பப்பட்டு போய்விட்டது. ஆகவே அந்த இடத்துல நீங்க பணத்தை கொடுத்து ஒரு விபச்சாரத்துடைய நிலையத்துக்கு நீங்க போறீங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், அதாவது அழகான முறையில் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வரக்கூடிய நிலமத்துக்கள், பொருளாதாரங்கள், சிறப்புகளை அல்லாஹ் தடை செய்கிறான். இதனால தெரியுமா, விதன்பு இந்த ஜன்புங்கிறதுக்கு பாவம் என்கிறதுக்கு தஸ்கிரவளவாக்கள் எழுதுகின்ற கருத்து ஜினாவின் மூலமாக. ஜினாபண்டி சொன்னா நாங்க ஜினா செய்யறோம்ங்கிறது அல்ல. இன்னைக்கு மஸ்ஜிதுல கூட என்ன செய்யறாங்க, சில பேர் போன் எடுத்துக்கொண்டு வந்து ஏதோ பேருக்கு ஜும்மாக்கு வந்தோம் என்று சொல்லி ஒரு மூலையை பிடிச்சாச்சு, நாலு பேரை சென்று ஆபாச படங்களை பார்த்து அநியாயப்படுகின்ற ஒரு கால நிலைமை வந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எங்களுக்கு ஒரு ஜொலியா இருக்கலாம், பணத்தை கொடுத்து போய் அங்க பனிமலையில இருப்பது ஒரு ஜொலியா இருக்கலாம், ஆனால் அதனுடைய கெடுதி என்ன தெரியுமா, அல்லாஹ் கிருப தபாரகாலா நம்மளுக்கு வர வேண்டிய அந்த அருமையான பாக்கியங்கள் இழக்கப்படக்கூடிய நிலைமை வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் செலவழிச்சு புக் பண்ணி போறீங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அதனால நாங்க சுற்றுலா போகக்கூடாதா என்று கூட நீங்க நினைக்கலாம். இஸ்லாத்துல சுற்றுலா போக சொல்லிதான் இருக்கு, அவரம் இல்லாதது பயந்தொரு கைவக்கான ஆசைப்பட்டுள்ளது. நீங்க சுற்றுலா போங்க, அல்லாத குதிரத்தை பாருங்க, அநியாயம் செய்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டவர் என்பதை சிந்திவிங்க, போங்க, அதுக்கு தடையில்லை, ஆனால் விவாதத்தாக இருக்கணும். அதே நேரத்தில் அது பாவத்துக்கு வழியாக வரக்கூடாது என்பதுதான் சிராத்துடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான விபச்சாரத்தின் மூலமாக நிறைய பேரக்கூடிய விடை என்ன தெரியுமா, யுஸ்ஹிபுல் அபஹாவ், உங்களோட முகத்தில் உள்ள அழகை அல்லாஹ் எடுத்துடுவார், முகம் மனசு இல்லாம போயிடும், வாழ்க்கையில கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அது மாத்திரமல்ல, பல வருட காலங்கள் வாழ வேண்டிய நீங்கள் மிக குறுகிய காலத்திலேயே உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை உன பாவத்தால ஏற்பட்டுவிடும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அந்த குத்தம் அந்த கோபம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஹதீஸுடைய விளக்கங்கள் தெளிவான முறையில் சொல்கிறேன். லா யஜ்னி ஸானி ஹீன யஜ்னி வஹுவ முஅ்மின், வலா யஸ்ரிப் வலா யஸ்ரிக் வலா யஸ்ரிப் ஷாரிபு ஹீன யஸ்ரிப் வஹுவ முஅ்மின். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யறான் அல்லது மதுபானம் அருந்துகிறான், இது ரெண்டும் அங்க நடக்கிற வேலை தானங்க. மதுபானம் அருந்துறது ஜினாவுடைய விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்கத்தான் செய்யும். அவை மதுபானம் அருந்துகிறான், அதே நேரத்தில் விபச்சாரமும் இருக்கிறது, விபச்சாரமும் செய்யறான். இப்படியான காலகட்டங்களில் உங்களுடைய ஈமான் இருக்கு இல்லையா, அது பிடுங்கப்பட்டு அவன் தலைக்கு மேலால இருக்கு. பிடுங்கப்பட்டு எல்லா பாதுகாக்கணும். இவர் குடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போயிட்டார் சொன்னா என்ன உத்தரவாதம் அங்க ஈமானோட மௌத்தா இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கும். இதைத்தான் உங்கள் மத்தியே சொல்லி வைக்கிறேன். மௌத்துக்கு வயது இல்லை, வயசாளி என்பது கிடையாது, வாலிபம் என்பது பார்க்க முடியாது. எல்லாருக்கும் மௌத்து இந்த நேரங்களில் வருமோ தெரியாது. எனவேதான் இப்படியான சூழ்நிலையில இப்படியான பாவங்களுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகிறோம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க நாங்க உழைச்சோம், நல்லா சீசன் காலத்தில் நிறைய உழைச்சிருக்கு, நல்ல முறையில கொண்டாடு, ஜொலி அடிக்கணுமா இல்லையா, வயசானதுக்கு பிறகு ஜொலி கொண்டாடுறதா என்று கூட நினைக்கிறான். கண்ணியத்துக்கு அதுக்கு சாதாரண நம்ம கருத்துல சொல்லுவாங்க இந்த மை கார் மை பெட்ரோல் என்று சொல்லுவாங்களே சில பேர், அது மாதிரி தான் இருக்கும். எந்த பணம் எந்த வாகனம் நான் வேண்டிய மாதிரி செலவழிக்கிறான். குரான் தெளிவான முறையில சொல்லுகிறது. இதே வார்த்தையை தான் அன்று ஃபிரஆவுடைய மிக மந்திரியாக இருந்த ரொம்பவே உயர்ந்த நிலைமையில் இந்த காரோன் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் கிருபையினால காரோனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. அளவு ரொம்ப அழகான மனுஷன், அவர் அறிவு கொடுக்கப்பட்டது. பணத்துடைய சிறப்புகளை கூட, அவருடைய ஹசானாவுடைய சிறப்புகளை கூட, பல நூறு ஒட்டையை சுமக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அவர் தெரிவால போகக்குள்ள சில பேர் சொல்லுவாங்களா, யாழை தனி மிதிலமா ஊத்திய காரோன், இந்த காரோனுக்கு என்னப்பா குறை இருக்கு, வேண்டிய மாதிரி செலவழிக்கான் மனுஷன், எது எது செய்யணும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போறான், ஆனா எங்களுக்கு தான் இல்லையே என்று மக்கள் அல்ல அதாவது பேசக்கூடிய அளவுக்கு காரண நிலைமை இருந்துச்சு. அந்த சமயத்திலேதான் அந்த காலத்து நபிமார்கள் சொன்னாங்க, அதாவது குரானுடைய வசனம், காரோனே அல்லாஹ் உனக்கு தந்தத்தை வச்சு மறுமைக்கு தேவையானதை சேர்த்துக்க, மறுமைக்கு தேவையானதை நீ வந்திக்க, உலகத்தில எது செய்யணுமோ அந்த அருமையான காரியங்களை உலகத்தில செய்ய மறந்துடாத. அல்லாஹ்வுக்கு தந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கடமை நீ அழகா செஞ்சிரு என்று அந்த நிலைமத்துக்களை அனுபவிக்கிற முறைகள் இந்த மக்கள் சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ற மாதிரியே கிடையாது. காலங்கள் சொல்ல செல்ல அட்டகாசம் அநியாயம் அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு மாறு செய்யற விஷயம் வந்து கொண்டே இருந்தது. கடைசி என்ன செய்ய என்ன சொன்ன தெரியுமா, கால இன்னமா ஊத்திட்டு அலா இல்லை, இது யாரும் தந்த பணம் இல்லையே, எந்த அறிவால எந்த முயற்சியால் நான் உழைச்ச பணம் வேண்டிய மாதிரி செலவழிக்கலாம், இது கேட்கறதுக்கு யாருக்கும் கட்டுப்பாடும் இல்ல, யாருக்கும் கடமையும் அல்ல என்றெல்லாம் காரணம் சொல்ல ஆரம்பித்தான். கடைசி என்ன ஆச்சு, குரான் சொல்லுது, காலம் போக போக ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு எல்லாமே உள்ளுக்காமுச்சியாச்சு. இப்ப யாரெல்லாம் காரூன் மாதிரி இருக்கணும், காரூன் மாதிரி எனக்கு பொருளாதாரம் வேணும் என்று சொன்னாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உதவி செஞ்சிருக்கிறான் இல்லை என்று சொன்னா நாங்களும் சேர்ந்தா பூமிக்கு அமுங்க வேண்டி வரும், அவனோட சேர்ந்து இருந்தா நாங்களும் சேர மாட்டோம். இது காரூனுடைய அருமையான வார்த்தை, சிறப்பான வார்த்தை, அவருடைய முறையில அது வார்த்தையாயிருச்சு. குர்ஆன் சொல்லுது எங்களுக்கு சில நேரங்கள இப்படி மிதிக்கங்க. சில பேர் சொல்லுவாங்க என்ன செய்யற, நானும் நண்பனும் பழகிட்டு அம்பை ஆகும் மாதிரி என்ன செய்யற, அவரு புக் பண்ணிட்டாரு போய்த்தான் ஆகணும், அதனால மார்க்கம் எல்லாம் குறைவு வச்சுக்கிடுவோம், இப்ப கொஞ்சம் போயிட்டு வருவோம் என்று கூட நினைக்கலாம் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாரு, அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லாத விடயம் உன் நண்பனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறாய், ஆனால் அல்லாஹ் வெறுப்பான விஷயம். ஒரு காலத்தில் அல்லாஹுடைய வெறுப்பை சம்பாதித்த நீ உன் நண்பரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்ல அந்த விரயத்தை வைத்து ஒரு காலத்தினுடைய நண்பர் உன்னை ஏச ஆரம்பிப்பான், உன்னால்தான் நாசீரல் என்று சொல்லக்கூடிய நிலைமை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ்க்கு பொருத்தமில்லாத வேலைய நண்பரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ சொல்றாய், அதே நண்பன் தான் உன்னை ஒரு காலத்தில் ஏசுவான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாருக்கும் நண்பன் மாறிக்கு ஒரு நண்பன் எப்படி இருக்கும் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஹதீஸ் மிசுரலி எலையிலே ரெண்டு கை மாதிரி இருக்கணும், கையில ரெண்டுலேயும் ஊத்தப்பட்டிருக்கு அழுக்கறிக்கு, கைய கழுகும் பொழுது ஒரு கை எப்படி மத்த கைய தேய்ச்சி கழுவுதோ இது மாதிரி உன்னுடைய கெட்ட குணங்களை அவனுடைய தவறுகளை திருத்தி நடக்கின்ற நண்பர்களை பார்த்துக்கிடுங்க. இல்ல நீ வட்டி எடுக்கக்குள்ள அவன் ஆமா சாமி போட்டான், அவனுக்கு வாசிக்க இல்லையா, அவன் குடிக்கின்ற போது இன்னொங்க ஏற்றுட்ட நீ குடி என்று சொல்லி இப்படியான லீவு நாட்களை தவறான வழியிலே பாவிக்கின்ற பொழுது அவனும் சேர்ந்து உனக்கு ஒத்துழைத்தானே இப்படியான நண்பர்களை பற்றி நீங்க மறுமையில நரகத்தில் கவலைப்பட வேண்டும். அல்லஹம் அது நண்பர்கள் சில பேருக்கு சில பேர் எதிரிகள் என்று குர்ஆன் சொல்லு. நரகத்தில் இருந்துட்டு அவன் கேட்பார், வல்லா சதீக்கின் ஹமீம், உலகத்தில் என்னை காப்பாற்றுற நண்பன் இல்லாமல் போச்சு, இல்லை என்று சொன்னா இந்த நரகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று அலறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம ஒன்றை சிந்திக்கணும். 1890 அமரச்சம், 1890 ஏடின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர், அவர் ஒரு பொஸ்தான மனிதன். நாங்கள் இதெல்லாம் அறிஞ்சிருத்துக்கான சொல்ல நீண்ட வரலாறு, இருந்தாலும் வரலாறை கொஞ்சம் படிக்க வேண்டி இருக்கிறது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதினா தெரியுமா, யூதர்களே நம்மளுக்கெல்லாம் ஒரு தனிநாடு இல்லையே, என்ன செய்யற என்று சொல்லி அது சம்பந்தமான விளக்கங்களை எழுதி அந்த காலத்தில் இருந்த யூதர்களுடைய அறிஞர்களுக்கு ரகசியமா அனுப்பினான். 5 வருஷம் படிப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தான். 5 வருஷம், 5 வருஷத்துக்கு பின்னால சுவிட்சர்லாந்துல யூதர்கள் கூட்டம் ரகசியமா நடந்துச்சு. அதுல எல்லாரும் அபிப்பிராயம் தெரிவிச்சாங்க. இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னா, அங்க ஒரு அபிப்பிராயம், எங்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும். அந்த தனிநாடு எப்படி அமைஞ்சிருக்கணும் சொன்னா, அதாவது அந்த லத்தீன் மொழியில எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் அது எகிப்து, ஜோர்டான், பலஸ்தீன் அப்படி உள்ளடங்கின மாதிரி நாடா வரணும். இப்ப இல்ல, 1820 போட்ட திட்டம் அது, இப்படி திட்டத்துல அப்படி வச்சான். வச்சு சொன்னா என்ன செய்யறது சொல்லு. ஆமா, அவங்களை எப்படி சரி திருத்தி ஒண்ணுமே, முதலாவதாக கொள்கை விலயத்துல பிரச்சனை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கொள்கை இருக்குதானே, அந்த கொள்கையில பிரச்சனை ஏற்படுத்தி இயக்கங்களை ஏற்படுத்தி அவங்களை பிரிச்சிடலாம். ரெண்டாவது என்னவென்று சொன்னால், அவங்களோட அருமையான கலாச்சாரத்தை உடைக்கக்கூடிய வழிகளை கொடுக்கும். அந்த ரெண்டையும் வச்சு பயன்படுத்தணும். அப்பையும் சில பேர் கேட்கிறாங்க, சரி நம்ம இதெல்லாம் செய்யக்குள்ள மக்கள் கொதி சொல்லுவாங்களே, இஸ்லாத்துக்கு விரோதத்துக்கு வாரான், எங்களோட கலாச்சாரம் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லுவாங்களே. அந்த சமயத்திலேதான் அந்த சிக்மன் என்று சொல்லி ஒரு மன உளவு ரீதியான ஒரு மருத்துவர் இருந்தார், ரொம்ப பெரியவர். அவர் சொன்னாரு, அதை நான் பார்த்துக் கொள்றேன். அவருடைய திட்டம் என்ன தெரியுமா, எந்தெந்த ஆபாசங்கள், எந்தெந்த நடனங்கள், இவைகளெல்லாம் மக்கள் மனதை ஆபாசத்தின் பக்கம் இழுக்குமோ அத்துறை நாகரிகங்களையும் கொண்டு போட்டா திரும்பிடுவாங்க அப்படி என்று சொல்லி சொன்னார். நடக்குதா இல்லையா, 100 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு மேலால போட்ட திட்டம் இன்றைக்கு அவங்களோட திட்டம் நிறைவேறப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த திட்டத்துல ஒன்றுதான் இப்படியான பிறநாட்களை, அந்த வருடங்களை கொண்டாடக்கூடிய கலாச்சாரங்கள், பேர்தே கொண்டாடுறது, அசிங்கமான கழிச்சலை போடுறது, கொண்டமுடி வெட்டுறது, வெற்றத்தை விரும்பிக்கா இல்லையா, இவைகள் எல்லாம் போட்ட திட்டத்துடைய தொடர் வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நான் மறந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாரூன் அல் ரஷீத் ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப ஒரு பெரிய அறிஞரும் கூட, ஒரு பெரிய ஒரு மன்னரும் கூட, சகல வளமும் கொண்டவர். கடைசியாக நோய் வந்துருச்சு, அவர் நினைச்சுக்கிட்டாரு இதுக்கு பின்னாடி நான் தப்ப முடியாது அப்படி என்று சொல்லி, அதனால சொன்னாரு, பணியாட்களை பார்த்து சொன்னாரு, நீங்க கொண்டு போய் இந்த நம்ம மாளிகை இருக்கு இல்லையா, அந்த மாளிகையும் அதோடு சேர்ந்த தோட்டங்கள் இருக்குதானே அரசாங்கத்துக்கு, அதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னார். எங்க பணியாட்கள் கூட்டிக்கிட்டு போய் காட்டிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் சொன்னாரு, மா அகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. யாரு, ஹாரூன் அல் ரஷீத், சிலாத்துக்கு பெரிய சேவை செஞ்சவர், ஒரு பெரிய மன்னர், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து விளங்கி போச்சு கடைசி நோய் தான் இது, இதுக்கு பின்னாடி நம்ம தப்ப முடியாது. சில நோய்களை பார்த்தா ACMVice.com அது கடைசியில ஒண்ணு மவுத்துல முடியும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். கடைசியார் சொன்னார், மா அகுனா அன்னி மாலியா, நான் சேகரித்த பொருள் எதுவுமே எனக்கு செல்படியாகாது, பிரயோஜனப்படாது. குர்ஆனுடைய வசனம், ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சியும் அழிந்தே விடும், இதுதான் கடைசி நிலைமை. இந்த வார்த்தையை அந்த ஹாரூன் அல் ரஷீத் சொன்னதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தண்டனையை தந்துவிடக் கூடாது. அண்மையில நான் ஒரு இடத்துல போயிருந்தேன், இந்த தேங்காய் சம்பந்தமா கொஞ்சம் பேச்சு வந்துச்சு. தேங்காய் சம்பந்தமா சொன்னாங்க, பாருங்க குரங்கு பிக்குது, அது அந்த காட்டிய அணில் வந்து அதை குடிச்சுக்கிட்டு போகுது, சில வண்டுகள் வந்து மலத்தை அடிக்குது, இப்படி எல்லாம் தொடரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல யோசிச்சு, அவருடைய காலத்துல இந்த பேனை கொண்டு தவளையை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான் இல்லையா, அது மாதிரி ஒரு சோதனையை தந்திருக்கிறானோ தெரியல என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய காலகட்டம் இருக்கு. எனவேதான் அருமையான வாலிபர்களே, நல்லவர்களே, சிறந்தவர்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தந்த நிலைமத்துக்களை அவன் இப்படியே விரும்புகிறானோ அந்த முறையிலே பாவித்து அல்லாஹுடத்தில் ரஹ்மத்து பெற்ற மக்களா ரப்புல் இஸ்ஸத் தபாரகவத்தால நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, நீ தந்த நியமத்துக்களை சிறப்பான முறையிலே பாவிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக, எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக, இந்த நாட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் நிலவை நீ கிருபை செய்தருள்வாயாக, எங்களை விட்டு பிறந்து சென்ற தாய் தந்தையுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா, எங்களுடைய இறுதி நேரத்தை களிமாவோடு பார்த்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா, எதிரால சந்ததியான எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான முத்தகையான பிள்ளைகளாக்கி வைப்பாயா, நாளை மரம நாளே ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷபாத்தையும் உங்களுடைய திருலுக்காவையும் தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.